ஆசிரமத்தில் இருக்கிறவா கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பா, கிரகஸ்தாசிரம கர்மா கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். பிரம்மச்சாரிகளா இருக்கிறவா அந்த ஆசிரமத்தில் அனுஷ்டானம் பண்ணணும். அதே போல ஸ்திரீகளா இருக்கிறவா அவளுக்கு விதிக்கதான கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும். பண்ணிட்டே இருந்தேன்னா கொஞ்ச நாளைக்கு ஞானம் தானா வரும், அப்படிதானே சொல்லியிருக்காரு. இப்ப ஒரு டவுட், பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இண்டிபெண்டன்ட், அவன் இஷ்டமா பண்ணல. சன்னியாசாசிரமத்தில் தனியா இருக்கான், அவன் ஓங்கார ஜபம் பண்ணிட்டு இருக்கான். இந்த நடுவில் இருக்கிற இந்த மிடில் கிளாஸ் தான் ப்ராப்ளமே. விவகாரம் என்னடாச்சு, இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கான். இவனுக்கு ஒரு 50 வயசு ஆச்சு. கிரகஸ்தாசிரமத்தில் கர்மா எப்படி பண்ணணும், ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பண்ணணும். தம்பத்தியோத்சக அதிகார அந்த அம்மா காலமாயிட்டார், இல்ல இன்னார் காலமாயிட்டார். இது மேல ஞானம் வருமா வராதா? கர்மாக்களை பண்ணினாதானே சித்த சுத்தி வந்து ஞானம் வருங்கிறேன். கர்மாக்கள் பண்ணவே முடியாதே, என்ன பண்ண போறீர்கள்? டவுட் வருதோ இல்லையோ, இந்த சந்தேகம் நமக்கு வராது. அவர் கலப்பி விட்டாது, யாராவது கலப்பி விட்டா தான் டவுட் வருது. அது வரைக்கும் என்னதான் போயிட்டு இதெல்லாம் யாருக்கு வரும்? நிஜமா கர்மா பண்ணிட்டு இருக்கிறவாளு. நீங்க என்ன சொல்லிருக்கேன், ஆசிரம கர்மாக்களை பண்ணி கொண்டே இருந்தால் கொஞ்ச நாளைக்கு சித்த சுத்தி வந்து அந்த சித்த சுத்தினால அவனுக்கு ஞானம் வரும், குரு லாபம் கிடைக்கும், வேதாந்தத்தை கேட்பான், மோட்சம் வரும் சொல்லிட்டு. ஆனா நடுவுல இது போல ஒரு வியோகம் ஏற்பட்டால் அவனுடைய கதை என்ன அப்படிங்கிற இதன் அவனுடைய கதை என்ன, அந்த அம்மாவு கதை என்னதான் கேட்கணும். ரெண்டு சமானமா தான் சொல்லியிருக்கோம். அவளுடைய ஒரு தர்மம் இருக்கோ இல்லையோ, ஸ்திரீகளுக்கு ஸ்திரீ தர்மம் இருக்கு. புருஷன் போன பிறகு அந்த தர்மங்களை கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ண முடியுமா முடியாதா? கர்மாக்கள்னா தம்பத்தியோ சகாதிகாரான்னு சொல்லியிருக்கேட, என்ன பண்றது? இப்ப என்ன சொல்ற, ஸ்திரீகள்லாம் இவ கேர் பண்றது இல்லன்னு சொன்னால இதெல்லாம் படிக்கல. அவள்லாம் என்ன பண்றாரு, ஸ்திரீகளை ஒரு வேலைக்காரிகளா பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காள். இவ யாரும் சூத்திர பாஷ்யத்தை படிக்கல, வேதங்களை படிக்கல. வேதங்களை படிக்காமலேயே அனாவசியமாக மேடையில பேசுற அவளை என்ன பண்ணணும், வேதங்களை படிச்சுட்டு வாப்பான்னு சொல்லணும், அவ்வளவுதான். பேச்சு பிரயோஜனம் இல்லை. நம்ம என்ன பண்ணிருக்கோம், சாஸ்திரங்கள் எவ்வளவு விசாரம் பண்ணிருக்கு. அதனால இங்க என்ன சொல்றார், அவளுடைய கதி என்ன, அவதான் கர்மா பண்ண முடியாது, இனிமேல அவளுடைய கதை என்ன அப்படின்னு, அவளுக்கு என்ன மார்க்கம், ஞானத்துக்கு மார்க்கம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். விது அந்தராஜா பிது தத்ருட்டே விதுராதிகரணம் பேர். விதுரா சாதாரணமாக இன்னொரு பெயரானது லோகத்துல பிரசித்தம், விதவாந்த். அது என்ன அர்த்தம், ஆத்துக்காரர் போன அப்புறம் அந்த அம்மாவுக்கு அந்த பேர் வைக்கிறாள். அதே மாதிரி ஆத்துக்காரி போன பிறகு இவருக்கு என்ன பேரு, விதுரஹான்னு பேர். ஆனா சாதாரணமா விதவாங்கிற நாம வெய்யறதுக்கு வச்சிருந்திருக்கான். அப்படி அப்படி அர்த்தம் இல்ல. என்ன அர்த்தம்னா, ரெண்டு பார்ட்னர்ல ஒரு பார்ட்னர் போயிட்டார், அப்ப அந்த ஆத்துக்காரி போன பிறகு இவருக்கு விதுரன்னு பேர், புருஷன் போனா விதவான்னு பேர். இவாளுக்கு கர்மாவில அதிகாரம் இருக்கா இல்லையான்னா, வைதிகமான கர்மாக்கள்ல அதிகாரம் இல்லைன்னு. கர்மாவை பண்ணினாதான் சித்த சுத்தி வரும், ஞான பிராப்திக்கு வழி வரும். இப்பவோ கர்மா பண்ண முடியாது, இவாளுடைய கதை என்ன அதுக்கு சொல்ற. விதுராதீனா, இந்த விதுரானா பாரதத்துல ஒரு விதுரர் வர்றார் பாத்தீங்கள, அதோட கனெக்ட் பண்ணிக்கப்படாது. அது சின்னதா, அது விதுரா. இங்க என்ன சொல்றது, விதுரா அப்படின்னு. விதுராதீனாம் திரவியாதி சம்பத்ரஹிதானாம், இது ஒரு செட்டு. ரெண்டாவது திரவியாதி சம்பத்ரஹிதானாம், காசு இல்லாதவாளுக்கு சாதாரணமாக சோமயாகங்கள்லாம் பண்ணணும்னா அவனுக்கு கொஞ்சம் காசு இருக்கணும். இட்டமா நாலு பேர்கிட்ட சேர்த்து வாங்கிட்டு காசு பண்ண முடியாது. அப்படி பண்ணினா லோகக்ஷேமத்துக்கு ஆயிடும். தனக்கு சொர்க்கம் வேணும்னு பண்ணினா தன்னுடைய சொந்த காசுல இருந்தா பண்ணணும். அப்படி திரவியாதி சம்பத் கிரகிதானாம் அந்நதம ஆசிரமம் பிரதிபத்தி ஹீனானாம். அந்நதம ஆசிரமம் இல்ல, நாலு ஆசிரமங்கள், பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம். கிரகஸ்தாசிரமத்துல ஆத்தக்காரி காலமாயிட்டாளே, ஆனால் இவர் எந்த ஆசிரமம்? விதுராசிரமம். அப்படி சொல்லி நாலு நாள் தானே சொன்னேன், நீங்க அப்படி கேட்பீங்கன்னா முன்னாலேயே சொன்னேன். பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம், அவ்வளவுதான். இவன் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கான். இப்ப ஆசகாரி போனதுனால கிரகஸ்தாசிரமம் இல்ல, சன்னியாசம் வாங்கி கொள்ளாததுனால சன்னியாசாசிரமம் இல்ல. நடுவாந்தரத்தில் இருக்கிறான். அதான் ஆசிரமம், ஆசிரமம் பிரதிபத்தி ஹீனானாம், எந்த ஒரு ஆசிரமத்திலையும் சேராதவருக்கு அந்தராள வர்த்தினாம், நடுவாந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கிறவளுக்கு கிம் வித்யாயாம் அதிகாரா அஸ்தி கிம் வா நாஸ்தி, வித்யையில அதிகாரம் இருக்கா, வேதாந்தத்தை வாசிக்கலாமா இல்ல வாசிக்கப்படாதா? கிம் வித்யாயாம் அதிகாரா அஸ்தி கிம் வா நாஸ்தி இதி சம்சயே நாஸ்தி தாவத் பிராப்தம், அதெல்லாம் அதிகாரம் கிடையாது வாழ்க்க தள்ளி விடுந்தோம் அப்படிங்கிற பூர்வப்பட்டு, அப்படிதானே பேச்சனை பூர்வப்பட்டு. வானப்பிரஸ்தாசிரமம் இன்னொருத்தர் இல்லேன்னு சொல்லலையே, இல்ல போலான்னு கிடையாது. வானப்பிரஸ்தாசிரமம் கிரகஸ்தாசிரமம் மாதிரியே, அது போயிடுதுன்னா கிரகஸ்தாசிரமம் போச்சு, கிரகஸ்தாசிரமம் போச்சுன்னா வானப்பிரஸ்தாசிரமம் எப்படி எடுத்துப்பள்? கிரகஸ்தம் தானே வானப்பிரஸ்தத்தை எடுத்துக்கணும். இவனே கிரகஸ்தாசிரமத்தில இருந்து நழுவி விட்டானே. ஏன் இல்ல? அந்த ஜபத்துக்கும் சில கர்மாக்கள் இருக்கு, ஆச்சகாரி இருக்கணும், இல்லைன்னு கிடையாது. இப்ப கிரகஸ்தாசிரமத்திலிருந்து இவன் விழுந்து விட்டானே, இவனுக்கு அடுத்த வழி என்ன? இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இதோட நம்ம விட்டுப்போம். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தா, ஒரு சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, என்ன பண்ணுவா? ஆச்சகாரி காலமான பிறகு அந்த காரியங்கள்லாம் ஆன பிறகு ஒரு வருஷத்து ஆனதுமே அவருக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு பேசிட்டு இருப்பான். சில பேர் என்ன சொல்லுவா, இவன் பாருங்க அந்த அம்மா போன பிறகு கொஞ்சம் கூட தய இல்லாம இன்னொரு கல்யாணத்துக்கு பேசிட்டு கட்டடத்துக்கு வச்சுட்டு இருக்கா, இவனால தனியா இருக்க முடியல, இதுதான் நிஜமான அபிமானமா பேசினாடா. சில சமயத்துல 13வது நாளே பேசினான்னு வைக்கிறா, அது தப்பு. 13 ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கணும், ஏன்னா அப்பதானே கர்மா பூர்த்தி ஆகுது. ஆனா எதற்காக பண்ணினா, இவனுக்கு இன்னொத்தைய கட்டி வைக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் இல்ல, இவனுக்கு அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் போற ஆசகாரி இல்லாத போனா கர்மாக்கள் இவனால பண்ண முடியாது. இவன் பண்ணக்கூடியதான கர்மாவனாலதான் ஆசகாரிக்கும் சித்த சித்தி வரப்போறது, ஏன்னா தம்பத்தியோ சகாதிகாரம். அதனால 50 வயசுக்கு முன்னால அவன் ஆத்தக்காரி போயிட்டாளே, ஆனால் அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு வச்சுன்றதா சம்பிரதாயத்தில். அவளுடைய அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம், கெட்ட அபிப்பிராயம் கிடையாது. எதற்காக பண்ணினா, அவனுக்கு சித்த சுத்தி வரணும், கர்மாக்களை பண்ணணும், லோகக்ஷேமம் வரணுங்கிறதுக்காக பண்ணினாலே ஒழிய பர்சனலா அவன் வரணும்னு சொல்லல. 50 வயசு ஆயிடுதையானால் கதே பஞ்சாசத் வருஷே நபுரியா பாணி பீடனும், 50 வயசுக்கு மேல ஆத்தக்காரி காலம் ஆயிட்டாளையா, இவனுக்கு 50 வயசா என்ன கரெக்டா சொல்ல வேண்டியிருக்கு. 500 ரூபாய் நோட்டு செல்லுமா செல்லாதா? 200 ரூபாய் தான், 2000 தான் வாங்கணுமா, 4000 தான், எத்தனை வம்பு இருக்கு பாத்தியல? அதே மாதிரி 50 வயசு ஆயிடுதுன்னா அதுக்கப்புறம் ஆத்தக்காரி காலமானாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கப்படாது. அதுக்கு முன்னால இருந்தா அவன் இன்னொரு 10 வருஷம் கர்மாக்களை பண்ணுவானோ இல்லையோ, வானப்பிரஸ்தாசிரமம் வர வரைக்கும். அதற்காக அக்னிஹோத்திரத்துக்காக இன்னொரு விவாகத்தை பண்ணி வச்சாலே தவிர லௌகிக அனுபவத்துக்காக இல்லை. அதே போல ஸ்திரீகளுக்கும் ஆட்டக்காரர் போன பிறகு அடுத்த கணம் சன்னியாசி ஆக்கினான். அவளை மொட்டை அடித்து வீட்டுக்குள்ள வேத வாங்கறதுக்காக வச்சுட்டு இருக்கான்னு கெடுத்தா, இவாள்லாம் என்ன பண்ணினா, நடுவாந்தரத்துல பண்ணினான தோஷமே தவிர அவளை சன்னியாசாசிரமம் கொடுத்திருக்கா. சன்னியாசாசிரமம் கொடுத்து அவளுக்கு தனியாக இண்டிபெண்டாக பஞ்சாட்சரி மந்திரம், சுத்த பஞ்சாட்சரி. அதுக்கு முன்னால இருக்கிறவாளுக்கெல்லாம் சக்தி பஞ்சாட்சரி தான் கொடுப்பான். அது போன பிறகு சுத்த பஞ்சாட்சரி, அந்த சிவ மந்திரத்தையே சொன்ன சர்வதா சர்வ காலம், அந்த மந்திரத்தினுடைய பிரபாவம் என்ன? ஓம்காரத்துக்கு சன்னியாதிகளுக்கு எந்த பிரபாவமோ அந்த பிரபாவம் பஞ்சாட்சரி மந்திரம். பஞ்சாட்சரம் பாவன உச்சரந்த பதிம் பசு நாம் ஹிருதி பாவயந்த. இந்த பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய மதிப்பு இவ்வளவு சொல்ல முடியாது. அப்படி அவள சொல்லி பண்ணியிருக்காள். அதனால் இவாள்லாம் அனாவசியமாக இப்படி ஏமாற்றிவிட்டா, ஸ்திரீகளை கெடுத்து அனாவசியமாக அவளை தள்ளி வச்சிருக்கா இப்படின்னு சொல்றா. பார்த்தா அர்த்தம் தெரியாம பேசின வார்த்தை. புருஷன் போன பிறகு அந்த அம்மாவுக்கு சன்னியாசத்தை கொடுத்து உயர்ந்ததான ஆசிரமத்தை கொடுத்து சர்வதா சர்வகாலமும் க்ஷேமத்தையே பகவத் தியானத்துல இருன்னு சொன்னாங்க. புருஷனுக்கும் என்ன பண்ணிருக்கா, 50 வயசா எடுத்தால் இவனுக்கு அவன் கதை என்னன்னு மேல போய் பேச போறோம். அதுக்கு மேல விவாகம் இல்லை. அதுக்கு முன்னால காலமா இருந்ததையானால் அவனுக்கு நிச்ச கர்மாக்களை பண்ணி இந்த வயதிலேயே வாங்கோ. அதனால யாருக்கும் நாம பட்சபாதம் வைக்கல, சாஸ்திரம் பட்சபாதம் வைக்கல. லோகத்துல ஜனங்கள் பண்ணினா அது நம்மள கேட்கப்படாது. அது சோசியல் ரிஃபார்மர் காரியம், நம்ம காரியம் இல்ல. சம்சையே நாஸ்தி அவத் பிராப்தம். பூர்வபட்சி அவளுக்கு எல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை, விட்டுரும் கொண்டான். ஆசிரம கர்மணாம் வித்யாஹேதுத்வ அவதாரணாது. ஆசிரம கர்மாக்கள் எல்லாம் வித்யைக்கு உபயோகப்படுறது என்று சொன்னதனால் ஆசிரம கர்ம அசம்பவாச்ச ஏதேதாம், இவாளுக்கு ஆசிரம கர்மா வராது. அதனால நடுவாந்தரத்தில் இருக்கவள கர்மாவில அதிகாரம் இல்லை அப்படின்ட்டான். இவனுக்கு இனிமேல இந்த ஜென்மாவில ஞானம் வராது, தள்ளிவிட்டாள். ஏவம் பிராப்து, இப்படிப்பட்டதான சிச்சுவேஷன் வரும் பொழுது இதமாக சூத்திரகாரர் அந்த ராஜா பிது அனாசிரமத்வேன வர்த்தமானோபி, அவளுக்கு ஒரு ஆசிரமமும் இல்லாத போனாலும், ஒரு ஆசிரமமும் இல்லைன்னா என்ன அர்த்தம், கிரகஸ்தாசிரமும் இல்ல, மேல இருக்கக்கூடியதான சன்னியாசாஸ்திரமாதிகளும் இல்ல, அப்படி இருக்கிறவாளுக்கு வித்யாயாம் அதிக்ரியதே, அவளும் வேதாந்தத்தை கேட்கலாம். புதஹ தத்ருஷ்டே, இப்படி கதையெல்லாம் இருக்கு சார். ரைக்வ வாசக்னலி பிரபுதீனாம் ஏவம் பூதானாம் பிரம்ம விஸ்வஸ்ருத்யுபபத்தே. ரைக்வர் சொன்னேன், ரைக்வருடைய கதையை மட்டை தீகத்தேஷு குருஷு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஒண்ணுமே காசுங்கிறது கொஞ்சமே கிடையாது. 12 வருஷம் துர்பிட்சம் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலையும் அவர் கர்மாக்களை இது பண்ணிட்டு இருந்தார்னு சொல்றமா, ஆகையார் காசே ஒண்ணும் இல்லாத சந்தர்ப்பத்திலையும் அவன் ஆசிரம கர்மாக்களை பண்ணாமல் ஜபாதிகளோட பண்ணிட்டு க்ஷேமா இருக்கலாம். வாசக்கனவே அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. கார்கி வாசக்கனவி, வாசக்கனவின்னு புரியல, கார்கின்னு புரியல, கேட்டு கேட்டு அவ்வளவு. இந்த கார்கி வாசக்கனவே கல்யாணம் பண்ணிக்கல. அந்த ஸ்திரீகளுக்கு 8 வயசுல கல்யாணம் பண்ணி ஆகணும், உபநயன ஸ்தானியம். புருஷனா இருந்தா உபநயனம், ஸ்திரீகளுக்கு விவாகம் பண்ணிக்கல, அனாஸ்ரமி. ஆனா பிரம்ம ஜானம் இருந்தாலும் இல்லையோ, ஆகையால் அவளுக்கும் உண்டு. ஆனா எப்படி ஞானம் வரும் பின்னால சொல்வோம். ரைக்வ வாசக்கனவிய பிரபுத்தினாம் ஒரு மகாத்மா நக்னச்சரியர், உடம்புல வஸ்திரம் இல்லாம இருந்தவர், அவதூதாள்னு பேர். சில பேர் அவதூதாள். இந்த அவதூதாள்னு என்னன்னு கதை மேல வரப்போறது, அது சொல்ல போறோம். அவ வந்து எல்லாத்தையும் சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணமே இல்லாம இருக்கிறவ. உலகம் முழுக்க நான் எங்கும் வியாபிச்சிருக்கிற பிரம்மஸ்வரூபமா இருக்கேன் அப்படின்னு பரமேஸ்வரன் போல ஒரு அபிமானம் அவளுக்கு அந்த அந்த மகான்களவ சன்னியாசிகளோட வசதி. அப்படிப்பட்டதான அவளுடைய கதை சொல்லியிருக்க, நக்னச்சரியாதி யோகாது அனபேட்சித ஆசிரம கர்மணாமபி, ஆசிரம கர்மாக்கள் இல்லாத போனாலும் மகாயோகித்வம் ஸ்மரியதே இதிஹாசே. மகாயோகிகள் எத்தனையோ பேர் சித்தார்த்த, வஸ்திரமே கிடையாது, அவ பாட்டுக்கு உடம்புல தாடியீடு எல்லாம் வளர்ந்துருக்கும், அதை பத்தி ஒண்ணுமே பேசல, அப்படியே இருந்த மகான்கள்லாம் இருந்திருக்கா. ஆகையால் ஆசிரம கர்மாக்களே எதிர்பாராமலேயே ஞானம் வந்தவா இருந்திருக்கா. ஆகையால் இந்த ஆசிரம கர்மாக்கள் ஞானத்துக்கு உபயோகப்படுமா இல்லையான இந்த கர்மாக்கள் இல்லாத போனாலும் அவளுக்கு ஜபாதிகள்னாலே அவ முன்னுக்கு வரலாம். ஆகையால் இவை இல்லாத போனாலும் கேவல ஜபத்தினாலேயே வரலாம் என்று மேல போய் சொல்ல போற. இதனுடைய மேல் சாகம் திகம்பரால் அப்படிங்கிறவ ஒரு செட்டு ஜெயின மதத்துல, ஸ்வேதாம்பரால் திகம்பரால் ரெண்டு பேர். அத வெள்ள வேஷ்டிய கட்டிட்டு இருக்கிறவ வெள்ள வஸ்திரத்தை கட்டு, ஏன்னா அவளுக்கு ஸ்திரீகளுக்கும் சன்னியாசம் உண்டு ஜெயினாசிரமத்துல. ஆகையால் வெள்ள வஸ்திரங்களை கட்டிட்டு இருக்கிறவாளுக்கு ஸ்வேதாம்பராளும், சரீரத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவாளுக்கு திகம்பராளும் பேர் வச்சிருக்காங்க. அவளுக்கு இன்னும் ஞானம் வரல. நான் சொல்ற திகம்பரால் ஞானம் வந்து ஞானத்தினுடைய பரிபாக்கத்தை அடைந்து சித்தாளானவா, இத நம்ம மதம். ஆகையால் அது வேற இருக்கு. பார்த்தா சொன்ன சிவபாவத்தை அடைஞ்சவா, அந்த பரமேஸ்வரன் எப்படி திக்கே வஸ்திரமா வச்சுட்டு இருக்காரு, சித்தே அம்பரமாக வச்சுட்டு இருக்காரோ, அந்த நிலையை அடைஞ்சதான சித்தாளுடைய கோட்டி அவா. அவளை பத்தி மேல வரப்போறது சொன்னேன். இப்ப மேல வருதோ அது இன்னைக்கே சொல்லிட்டே இருக்கும், ஏன்னா அப்ப அத ரசம் போயிடும். அது சர்ப்ரைஸ் ஆயிருந்தாதான் அது அழகு. அது அப்புறம் பார்ப்போம். இதுக்கு மேல ஜபமே போறோம் அப்படிங்கிறது ஜபத்தினுடைய மகிமையை சொல்ல போற. இத நாளைக்கு கவனிப்போம்.